நீங்கள் SBS தமிழோடு இணைந்துள்ளீர்கள். இயற்கையாக பசுவிலிருந்து பெறப்படும் பாலுக்கு மாற்றாக செயற்கை முறையில் பாலை தயாரிக்க வேண்டிய நிலைமைகள் உலகில் இப்போது உருவாகி வருகின்றன. ஆகவே செயற்கை முறையில் தயாரிக்கப்படும் பால் நமது நாளாந்த உணவின் ஒரு அங்கமாக மாறும் நாள் வெகு தொலைவில் இல்லை என்று விளக்குகிறார் பிரபல வானொலியாளர் இரா சத்யநாதன் அவர்கள். அவரோடு உரையாடுகிறார் ரைசல். வணக்கம் சத்யநாதன்.
வணக்கம் ரைசல்.
இப்ப பசும் பால் பத்தி பேசுறோம் இல்லையா, சிந்தட்டிக் மில்க் இல்லையா. இப்ப பசும் பாலை பொறுத்த அளவுல இப்ப அது வந்து செயற்கையாக தயாரிக்கப்படுது, சிந்தட்டிக் மில்காக வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுதே, உண்மைதானா? அந்த செய்தியை பற்றி கொஞ்சம் விளக்குங்களேன்.
பசும்பால் இப்போது செயற்கையாகவும் தயாரிக்கப்படுகிறது ரைசல். பசும்பால் ஒரு பூரண திரவ உணவு, கம்ப்ளீட் லிக்விட் ஃபுட் என்பதை நாம் அறிவோம். ஒரு பூரண உணவில் இருக்கக்கூடிய புரதம், அயடின், வைட்டமின் ஏ, டி, B2 மற்றும் B12, சிங்க், கால்சியம் போன்ற பிரதான நியூட்ரியன்ஸ், ஊட்டச்சத்துக்கள் பாலில் இருக்கின்றன. பால் என்றால் பொதுவாக பசுவின் பாலை மட்டும் நாம் சொல்லும் காலம் ஒன்று இருந்தது. ஆட்டுப்பால் பல நாடுகளில் சிறிதளவில் கிடைத்தாலும் வர்த்தக ரீதியாக மிக பரவலாக சந்தைப்படுத்தப்படும் நிலைமையோ அல்லது எல்லோராலும் விரும்பி வாங்கப்படும் நிலைமையோ இல்லை. ஆனால் பசுப்பாலுக்கு மாற்றாக சோயா மில்க், ஆமண்ட் மில்க், ஓட்டு மில்க், ரைஸ் மில்க், கேஷ்யூ மில்க், மெக்கடேமியா மில்க், கோகோனட் மில்க் என்று பல பிளான்ட் பேஸ்டு, தாவரங்களில் இருந்து பெறப்படும் பால் வகைகள் இப்போது சந்தையில் நிறையவே இருக்கின்றன. ஹெல்த் ரீசன்ஸ் என்ற நலம் சார்ந்த பல காரணங்களுக்காக பலர் இப்போது இவற்றை பயன்படுத்துகிறார்கள். இருந்தபோதும் பசும்பாலுக்கான தேவையும் சந்தை வாய்ப்பும் பெரிதளவில் மாறுபடவில்லை. இந்த சந்தை பங்கை தக்க வைத்துக் கொள்வதற்காக பசும்பால் உற்பத்தியாளர்கள் லைட் மில்க், ஸ்கிம் மில்க், லெக்டோஸ் ஃப்ரீ மில்க் என்று பல பால் வகைகளை சந்தைப்படுத்துகிறார்கள். இயற்கையாக பசுவிலிருந்து பெறப்படும் பாலுக்கு மாற்றாக செயற்கை முறையில் பாலை தயாரிக்க வேண்டிய நிலைமைகள் இப்போது உருவாகி வருகின்றன ரைசல். ஆகவே செயற்கை முறையில் தயாரிக்கப்படும் பால் நமது நாளாந்த உணவின் ஒரு அங்கமாக மாறும் நாள் வெகு தொலைவில் இல்லை என்று சொல்லப்படுகிறது.
சத்யநாதன், இப்ப பசும் பாலை வந்து செயற்கையாக தயாரிக்க வேண்டியதன் அவசியம் என்ன, அதை கொஞ்சம் சொல்லுங்களேன்.
பல காரணங்கள் சொல்லப்படுகின்றன ரைசல். பொதுவாகவே மிருகங்களிலிருந்து பெறப்படும் உணவுப் பொருட்களுக்கு மாற்றாக செயற்கை புரதம், செயற்கை மாமிசம் என்று இப்போது பரவலாக சந்தைப்படுத்தப்படுவதை நாம் அறிவோம். அதே விதமாக பாலை பொறுத்த அளவிலும் நாம் விலங்குகளை நம்பியிருக்க தேவையில்லை என்ற சித்தாந்தம் இப்போது வலிமை பெற்று வருகிறது. விலங்குகளை வளர்ப்பதில் மற்றும் பராமரிப்பதில் பூமியில் உள்ள ரிசோர்சஸ், வளங்கள் என்ற நிலம், நீர், தாவர உணவு, மருந்து வகைகள் என்பவை பெருமளவில் விரயமாவதாகவும், இந்த விரயங்கள் ஏதுமின்றி பாலின் சத்து, சுவை, மணம், குணம், நிறம் எதுவுமே மாறுபடாத வண்ணமாக குறைவான செலவில் செயற்கையாக பாலை தயாரிக்க முடியும் என்ற நிலை உருவாகியிருப்பதும் இதற்கு ஒரு காரணமாகும். அத்தோடு கிரீன் ஹவுஸ் கேசஸ் என்ற பசுமை இல்ல வாயுக்களான மீத்தேனை வெளியேற்றுவதில் பால் தரும் விலங்குகள் பிரதான பங்கு வகிப்பதாக சொல்லப்படுகிறது. இது அவற்றுடைய சமீபாட்டு கட்டமைப்பின் காரணமாக நிகழ்கிறது. ஆஸ்திரேலியாவில் வேளாண்மை தொடர்பாக உருவாகும் கிரீன் ஹவுஸ் கேஸ்களில் 70% பால் தரும் விலங்குகளினாலேயே உருவாவதாக கணிக்கப்பட்டிருக்கிறது ரைசல். அடுத்ததாக அனிமல் வெல்ஃபேர், விலங்குகளின் நலன் தொடர்பான கரிசனைகள் இப்போது அதிகரித்து வருகின்றன. பண்ணைகளில் விலங்குகள் சரியாக பராமரிக்கப்படுவதில்லை, அவற்றுக்கு போதுமான ஸ்பேஸ், நடமாடும் இடம் இல்லை, அவை கொடுமைப்படுத்தப்படுகின்றன, சுதந்திரமாக வெளியில் திரிய முடியாத காரணத்தால் அவை ஸ்ட்ரெஸ் என்ற மன அழுத்தத்துக்கு உள்ளாகி விடுகின்றன, கன்றுகள் போதுமான தாய்ப்பால் பெறுவதில்லை, தாயிடமிருந்து அகாலத்தில் பிறந்த 24 மணித்தியாலங்களில் கன்றுகள் பிரிக்கப்படுகின்றன, மாடுகளின் கொம்புகள் மனிதரது பாதுகாப்புக்காக வெட்டப்படுகின்றன என்று இன்னொரு குற்றச்சாட்டுகள் பண்ணை உரிமையாளர்கள் மீது வைக்கப்படுகின்றன. மூன்றாவதாக, விலங்கு பொருட்களை உணவுக்காக பயன்படுத்துவதை தவிர்க்கும் ஒரு குறிப்பிட்ட குழுவினர், வீகன்ஸ்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதோடு விலங்குகளின் பாலை அருந்துவோரின் எண்ணிக்கையில் தொடர்ந்து வீழ்ச்சி ஏற்பட்டு வருகிறது. பிளான்ட் பேஸ்டு மில்க் என்ற தாவரங்கள் மூலமாக பெறப்படும் பால் வகைகளும் இதற்கு ஒரு காரணம். அமெரிக்கா போன்ற நாடுகளில் பல டெய்ரி ஃபார்ம்ஸ்கள், பால் பண்ணைகள் லாபகரமாக இயங்க முடியாத நிலையில் மூடப்பட்டு வருகின்றன. உற்பத்தி செலவும் தொடர்ந்து அதிகரித்து வருவதாக கூறப்படுகிறது. அத்தோடு செயற்கை முறையில் பாலை தயாரிக்கும் போது சிலருக்கு ஒவ்வாத லாக்டோஸ் மற்றும் நலம் சார்ந்த காரணங்களுக்காக பலர் விரும்பும் லைட், ஃபேட் ரிடியூஸ்ட், சுகர் ரிடியூஸ்ட் என்பன போன்ற வேரியேஷன்ஸ்களையும் குறைந்த செலவில் தயாரிக்க முடியும் என்பதும், மேலும் தேவையான ஊட்டச்சத்துக்களை தேவையான அளவில் சேர்த்து கொள்ள முடியும் என்ற வாதங்களும் முன்வைக்கப்படுகின்றன. செயற்கை முறையில் பால் தயாரிக்க வேண்டிய காரணங்களாக இப்படியான காரணங்கள் சொல்லப்படுகின்றன. ரைசல்,
இப்ப செயற்கை பால்னு சொல்றோம் இல்லையா, சிந்தட்டிக் மில்க், இது எப்படி தயாரிக்கப்படுது?
செயற்கை பால் தயாரிக்க எந்த விலங்கும் அல்லது விலங்கு பொருளும் பயன்படுத்தப்படுவதில்லை. ஆனால் பசும்பாலின் பயோ கெமிக்கல் மேக்கப் என்ற இயற்கையாக அமைந்துள்ள வேதியியல் பண்புகள் யாவும் செயற்கை பாலிலும் இருக்க வேண்டியது பெரிய சவாலாகும். இதன் காரணமாக பிரிசிஷன் ஃபெர்மெண்டேஷன் என்ற பயோடெக்னாலஜி உயிரியல் தொழில்நுட்பம் மூலமாக செயற்கை பால் செறிவுபடுத்தப்படுகிறது. இதன் தயாரிப்பில் தண்ணீர், பல்வரைஸ்டு டிடர்ஜென்ட், சோடியம் ஹைட்ராக்சைடு, வெஜிடபிள் ஆயில்ஸ், யூரியா, ஆர்டிபிஷியல் ஸ்வீட்னஸ் என்ற செயற்கை சர்க்கரை என்பன பயன்படுத்தப்படுகின்றன. கலரிங் ஏஜென்ட்ஸ் என்ற நிறமூட்டிகள், பிரிசர்வேட்டிவ்ஸ் என்ற பதப்படுத்திகள் மற்றும் இன்னொரு வேதியியல் பொருட்களும் சேர்க்கப்படுகின்றன.
இப்ப செயற்கையாக தயாரிக்கப்பட்ட பால் இப்ப சந்தையில இருக்கா, நம்ம வாங்க முடியுமா என்ன, அது உண்மையா?
ஆம், சந்தையில் இப்போது செயற்காக தயாரிக்கப்பட்ட பால் இருக்கிறது. அமெரிக்காவில் பெர்ஃபெக்ட் டே என்ற நிறுவனம் செயற்கை பால், பால் புரதம் மற்றும் இவற்றை கொண்டு தயாரிக்கப்படும் ஐஸ்கிரீம், பால் பவுடர் என்பவற்றை தயாரித்து சந்தைப்படுத்துகிறது. ஆஸ்திரேலியாவில் ஈடன் ப்ரூ என்ற நிறுவனம் விக்டோரியா மாநிலத்தில் உள்ள வெரிபி என்ற இடத்தில் அமைந்துள்ள தமது ஆலையில் சிந்தட்டிக் மில்க் என்ற செயற்கை பாலை தயாரிக்கிறது. காலநிலை மாற்றம் மற்றும் கால்நடைகளால் அதிகரித்து வரும் மீத்தேன் வாயு என்பவை பற்றி கரிசனை உள்ளவர்களை குறிவைத்து இவற்றை சந்தைப்படுத்துகிறது. ஈடன் ப்ரூ நிறுவனம் பயன்படுத்தும் தொழில்நுட்பம் CSIRO-ஆல் கண்டுபிடிக்கப்பட்டதாகவும், ஈஸ்டை பயன்படுத்தி பிரிசிஷன் ஃபெர்மெண்டேஷன் என்ற முறையில் பசும்பாலில் இருக்கும் அதே புரதங்கள் தயாரிக்கப்படுகின்றன. மினரல்ஸ் என்ற கனிமங்கள், செயற்கை சர்க்கரை, எண்ணெய் கொழுப்பு என்பன இந்த புரதங்களுடன் சேர்க்கப்பட்டு பசும்பாலுக்கு மாற்றாக இது உருவாகிறது என்று CSIRO-வின் குறிப்பு ஒன்று சொல்கிறது. இதை தவிர ஆல் ஜி ஃபுட்ஸ் என்ற நிறுவனம் $25 மில்லியன் செலவில் சிந்தட்டிக் மில்க் ஆலை ஒன்றை நிறுவி வருகிறது. அடுத்த 7 ஆண்டுகளுக்குள் ஆஸ்திரேலியாவில் சிந்தட்டிக் மில்கின் விலை பசும்பாலின் விலையை விட குறைவாக இருக்கும் என்று அது எதிர்பார்க்கிறது. இந்த நிலை உருவானால் அது பாரம்பரிய பண்ணையாளர்களுக்கு பெரும் சவாலாக அமையும் என்பது மட்டுமல்ல, விலங்குகள் சார்ந்த விவசாயம், பண்ணை தொழில் என்பவற்றிலிருந்து மனிதகுலம் விலகி முற்றிலும் வித்தியாசமான உணவு முறைக்கு அது அடியெடுத்து வைக்கும். இந்த நிலை வெகு விரைவில் உருவாகும் என்று கணிக்கப்படுவதால் பாரம்பரிய பண்ணை உற்பத்தியாளர்கள் செயற்கை பால் தயாரிப்பவர்களோடு கைகோர்க்க தொடங்கி இருக்கிறார்கள். ஆஸ்திரேலியன் டெய்ரி கோஆபரேட்டிவான நோகோ ஈடன் ப்ரூவுடன் இணைந்திருக்கிறது. நியூசிலாண்டின் டெய்ரி கோஆபரேட்டிவான ஃபொன்டேரா செயற்கை பால் தயாரிப்பில் உள்ள ஒரு நிறுவனத்துடன் இணைந்து ஃபெர்மெண்டேஷன் டிரைவ்டு புரோட்டீன் வித் டெய்ரி லைக் ப்ரொடக்ட்ஸை வர்த்தக அடிப்படையில் தயாரிக்க முனைந்திருக்கிறது.
சத்யநாதன், இப்ப முக்கியமான கேள்வி அப்படின்னா, இப்ப செயற்கையாக இப்ப பால் தயாரிக்கிறதுனால பாரம்பரியமாக இந்த பண்ணையில தானே பால் உற்பத்தி செய்யறாங்க, அப்ப இந்த பண்ணை பால் உற்பத்தி வந்து நின்று போயிடுமா, என்ன மாதிரி?
அப்படி சொல்வதற்கில்லை ரைசல், செயற்கை பால் உற்பத்தி இன்னும் ஆரம்ப கட்டத்திலேயே இருக்கிறது. இது உடனடியாக பாரம்பரிய பால் பண்ணை தொழிலை பாதிக்கப் போவதில்லை. பால் பண்ணையாளர்களும் நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்துவதோடு விலங்குகள் மூலமாக பெறும் பாலின் அளவை அதிகரிக்கவும், விலங்குகளின் நலன், பராமரிப்பு தொடர்பான விடயங்கள் தொடர்பாக கவனம் செலுத்துவதிலும் நாட்டம் கொண்டிருக்கிறார்கள். அத்தோடு தீவனங்களில் செய்யக்கூடிய மாற்றங்கள் காரணமாக விலங்குகள் வெளியேற்றும் மீத்தேன் வாயுவின் அளவை குறைப்பது தொடர்பாகவும் ஆர்வம் காட்டி வருகிறார்கள். செயற்கை முறையில் பால் தயாரிக்கப்படுவது மற்றும் பசும்பாலுக்கு ஒரு மாற்று இருப்பது, அதற்கென ஒரு நுகர்வோர் கூட்டம் தயாராக இருப்பது என்பன பண்ணைப்பாலுக்கான சந்தை பங்கில் சிறிய பாதிப்பை ஏற்படுத்தும் என்ற போதும், இதனால் மிகச்சிறிய பால் பண்ணையாளர்களே பெரும்பாலும் பாதிக்கப்படுவார்கள். செயற்கை பால் பரவலாக பயன்பாட்டுக்கு வந்து கணிசமான சந்தை பங்கை அது பெற பெருந்தொகை மூலதனம் மற்றும் ஆராய்ச்சி என்பன தேவை. ரைசல்,
மிக்க நன்றி. சத்யநாதன், மீண்டும் சந்திப்போமே.
நன்றி ரைசல்.
விருப்பம், பகிர்வு, கருத்து பதிவு, லைக், ஷேர், காமெண்ட். SBS தமிழின் Facebook.